ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹா. கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் எஸ்ஸகோபி பிரகாசாபிகிராவித்யம் நிகதம் தமஹா. ஸ்ரீமத் கிருஷ்ணசமாக்வாய நமோ யாமுன சுனவே எற்கடாட்சேகலக்ஷாணியாம் சுலபசீதரஸ்தா. கலந்த திரு கார்த்திகையில் கார்த்திகை மகோத்சவத்துக்கு அனுகுணமாக பெரிய திருமொழியிலே ஏழையதலன் பதிகத்திலிருந்து ஒரு சில அர்த்த விசேஷங்களை அனுபவித்து வருகிறோம். அதற்கு தொடர்ச்சியாக ஓது வேதம் துளங்கு இந்த மூணு பாசுரத்திலே இருக்கக்கூடிய விசேஷார்த்தங்களை வியாக்கியான சக்கரவர்த்தியினுடைய வியாக்கியானத்தை கொண்டு ஒருவாறு அனுபவிப்போம். இந்த பதிகத்திலே எம்பெருமான் முன்பு அவதாரங்களிலே ஒருத்தொருத்தருக்கு செய்த உபகாரங்களை சொல்லி அதே போல அடியேனையும் விஷயீகரித்து ஆட்கொள்ள வேண்டும்னு ஆழ்வார் பெரிய பெருமானிடத்திலே சரணாகதி அடைவதாக அமைந்திருக்கக்கூடிய பதிகம் இது. இதிலே முதல் பாசுரத்திலே ஜன்மஜானங்களிலே குறைய நின்ற குகப்பெருமான் அவனை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ன ஸ்ரீ ராமபிரான் அனுகிரகித்தது அதை சொல்லி அதே போல அடியேனையும் ஆட்கொள்ள வேண்டும்னு வேண்டினார் முதல் பாசுரத்திலே. இரண்டாவது பாசுரத்திலே மனுஷியர்கள் மட்டுமில்ல திரியக்கான திருவடி, அந்த திருவடியை அடிமை கொண்டு தன்னுடைய அந்த புற கைங்கரியத்தை அவனிடத்திலே கொடுத்து அவன் மூலமாக கைங்கரியத்தை ஏற்ற விஷயத்தை சொல்லி அதே போல அடியேனுக்கும் உன்னுடைய கைங்கரியத்தை பிரசாதித்தருள வேண்டும்னு பிரார்த்தித்தார். பின்பு மூன்றாவது நான்காவது பாசுரங்களினாலே இந்த கைங்கரியத்துக்கு வருகிற விரோதிகளை போக்கி அருள வேணும்னு பிரார்த்தித்தார். மூன்றாவது பாசுரத்தினாலே ஸ்ரீ கஜேந்திராழ்வானுக்கு அவனுடைய விரோதியை போக்கி அவனிடத்திலே கைங்கரியம் கொண்டார் போலே அடியேனுக்கும் இந்த இந்திரியாவஸ்தையை போக்கி உன் கைங்கரியத்தை கொள்ள வேணும்னு பிரார்த்தித்தார். நான்காவது பாசுரத்தினாலே சுமுகன்ற பாம்பிற்கு யமாவஸ்தையை போக்கி கொடுத்து அவனிடத்திலே கைங்கரியம் கொண்டார் போலே அடியேனுக்கும் இந்த சரீர சம்பந்தம் அடியான வந்த யமாவஸ்தையும் பாபத்தினுடைய பயனாக வருகிற யமாவஸ்தையும் போக்கி கொடுத்து அந்த விரோதியை போக்கி உன்னுடைய கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும்னு பிரார்த்தித்தார் நான்காவது பாசுரத்திலே. ஐந்தாவது பாசுரத்தினாலே கோவிந்த சுவாமிக்கு அவனுடைய காரியத்தை அவன் நினைவறிந்து செய்தாய், அதே போல என் நினைவறிந்து எனக்கு காரியம் செய்யணும், எனக்கு என்ன தெரியுமா நினைவு, கீழே மூன்றாவது நான்காவது பாசுரங்களிலே சொன்ன விரோதிகளை விரோதிகள் வருவதற்கு காரணமான இந்த தேக சம்பந்தம், இந்த தேக சம்பந்தத்தை போக்கி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சாதித்தார் ஐந்தாவது பாசுரத்திலே. ஆறாவது பாசுரத்திலே மார்க்கண்டேயனை அனுகிரகித்து அவனுக்கு நீ செய்த உபகாரம் என்ன தெரியுமா, உன் திருவடி பிரியாவண்ணம் எண்ணிய பேரருள், அப்படி உன் திருவடி பக்கத்திலேயே வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய உபகாரத்தை அவனுக்கு செஞ்ச, அதே போல அடியேனுக்கும் அந்த அனுகிரகத்தை நீ செய்ய வேண்டும், அது உன் பரிவாலை நீ பறிந்து செய்யணும் அப்படின்னு சாதித்தார் ஆறாவது பாசுரத்திலே. இதற்கு மேலே சொல்ல வேண்டிய விஷயம் எதுவுமே எம்பெருமான் இடத்துல கேட்க வேண்டிய விஷயம் இல்லை. ஆக ஆறு பாசுரத்திலோடு ஏழையதலன் பதிகம் முடிஞ்சிருக்கணும், அப்ப மேற்கொண்டு இருக்கக்கூடிய பாசுரங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்றத இந்த பிரியவாச்சான் பிள்ளை நமக்கு தெரிவிக்கிறார். இந்த ஆறு பாசுரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆழ்வாரை பார்த்து எம்பெருமான் கேட்கிறான், சேஷசேஷி பாவத்தை பத்தி சொல்றேரே ஆழ்வீர், அப்படி இருக்கும்போது சேஷபூதனான நீங்கள் நான் செய்ததை பார்த்துன்னா இருக்கணும், என் கை பார்த்துன்னா இருக்கணும், பிராட்டி எப்படி 10 மாசம் இருந்தாள் அசோகவனத்திலே எனக்கு பரதந்திரப்பட்டு அவள் தன் காரியமாக எதுவுமே செய்யாமல் என் கை பார்த்திருந்தாளே, அதே போலன்னா நீங்கள்லாம் இருக்கணும், அதை விட்டுட்டு இப்படி துவரிக்கிறீரே, இப்ப துவரிக்கிறதற்கு ஹேது என்னான்னு எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து கேட்கிறார். அதற்கு ஆழ்வார் பதில் சொல்லுகிறார், எம்பெருமானே என்னையும் பார்த்து என் இயல்பையும் பார்த்தால் எனக்கு உன்னை வந்து கிட்டுவதற்கு எந்த விதமான உபாயமும் இல்லை, அப்ப எதுதான் உபாயம்னா நீ தான் உபாயம், உன்னுடைய சர்வசக்தித்வம் தான் உபாயம் என்று எம்பெருமானுடைய சர்வசக்தித்வத்தை ஏழாவது எட்டாவது பாசுரங்கள் அதாவது ஒதுவாய்மை பாசுரத்தினாலேயும் வேதவாய்மொழி அந்தனன் பாசுரத்தினாலேயும் எம்பெருமானுடைய சர்வசக்தித்வத்தை சொல்லி அந்த சர்வசக்தி தான் நீயே எனக்கு இந்த சம்சாரத்தை போக்கி அருள வேணும்னு பெரிய பெருமாள் இடத்திலே பிரார்த்திக்கிறார். இதிலே ஏழாவது பாசுரத்திலே சாந்திபினி புத்திரனை மீட்டு கொண்டு வந்து ஆச்சாரிய தட்சணையாக அவனிடத்திலே சமர்ப்பித்த விருத்தாந்தத்தை சொல்லுகிறார் ஆழ்வார். ஓதுவாய்மையும் ஓனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணன் ஒருவன். கிருஷ்ணாவதாரத்திலே கம்சவதம் முடிந்த பிறகு கிருஷ்ணனும் பலராமனும் யாதவ குலத்திற்கு குருவாக இருக்கக்கூடிய கர்கன் அவனிடத்திலே உபநயனாதிகளை செய்து கொண்டார்கள். பின்பு அவந்திபுரத்திலே இருந்த சாந்திபினின்ற பிராமணனை கிட்டி அவனிடத்திலே வேதத்தை எல்லாம் அத்தியனம் செய்தார்கள். சாந்திபினி கிருஷ்ணனுக்கு என்னென்ன எல்லாம் செய்து வைத்தான்னா, ஓதுவாய்மையையும் உவனிய பிறப்பையும் கொடுத்தான். ஓதுவாய்மைனா வாக் வியாபாரமான வேதம், வேதாங்கம் எல்லாம் சேர்ந்தது. அது என்ன வாக் வியாபாரம் அப்படின்னா, வாக்காலே சொல்லப்படுகிறது. அதாவது ஆச்சாரியன் சொல்ல சொல்ல தான் அதை கேட்டு சொல்லுவது வேதம். அப்படிப்பட்ட இந்த ஓதுவாய்மை, இது எதற்கு இந்த விசேஷனம்னா, புஸ்தகத்தை பார்த்து மனப்பாடம் பண்ணியோ இல்லை செவியாலே கேட்டு கேட்டு உள்ள மனசில் வாங்கிட்டோ செய்வது கிடையாது. ஆச்சாரிய முகேன செய்வது. இதனால என்ன பிரசித்தம்னா, இப்படி ஆச்சாரிய முகேன கேட்ட வேதமானது தன்னுடைய உள்ளர்த்தத்தை மறைக்காமல் அந்த சிஷ்யனுக்கு காட்டும். எப்படின்னா, அக்னிசாட்சியாக கைப்பிடித்த கணவனுக்கு பத்தினி எப்படி தன்னை உரியவளாக ஆக்குகிறாளோ, அதே போல ஆச்சாரிய முகேன வந்த வேதமானது தன்னுடைய உட்பொருட்கள் அத்தனையும் மறைக்காம அந்த சிஷ்யனுக்கு வெளிக்கொணர்ந்து காட்டும். அப்படிப்பட்ட ஓதுகிற வாய்மையான இருக்கக்கூடிய வேதம், அதை சாந்திபினி கிருஷ்ணனுக்கு கொடுத்தான். அடுத்து உவனிய பிறப்பை கொடுத்தான். அதாவது த்விஜத்வம், இரண்டு பிறப்பு. அது பக்ஷிக்கு உண்டு, பிராமணனுக்கு உண்டு, யாதவ குலத்தவனான கிருஷ்ணனுக்கும் உண்டானா? ஆம், உண்டு. கம்சபதம் வரைக்கும் அவனுக்கு ஒரு பிறப்பு. அதற்கு பின்பு தான் சாந்திபினியின் இடத்திலே வந்து அத்தியனம் பண்ணி மேற்கொண்டு காரியங்களை எல்லாம் செய்தான். அந்த இடத்திலே சரித்திரத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சாந்திபினி உனக்கு என்னென்ன எல்லாம் சொல்லி கொடுத்தான்னா, வேத வேதாந்தங்களையும் கற்றுக் கொடுத்தான், தனுர்வேதம், தர்மசாஸ்திரம், மீமாம்சை, ராஜநீதி அத்தனையும் உனக்கு அவன் அத்தியனம் பண்ணி வைத்தான். அப்படிப்பட்ட உனக்குன்னு அந்த இடத்துல காட்டுற அது என்னன்னா, ஒதுவாய்மையும் உவனிய பிறப்பும் உனக்கு முந்தந்தான்பா சாந்திபினி. நீ எப்பேற்பட்டவன்னா, பிரம்மாவுக்கே இந்த விஷயங்களை எல்லாம் நீதான் சாதித்தாய் முன்பு. அது மட்டும் இல்லாமல் சித்திற்கும் அச்சித்திற்கும் அனுத்வாரா பிரவேசித்து அவற்றை தாங்கி நிற்பதான சாமர்த்தியம் இருக்கிற உனக்கு இந்த எல்லா விஷயத்தையும் அவன் குருவாக இருந்து உபதேசித்தாம்பா. அப்படிப்பட்ட ஓதுவாய்மையும் ஓனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணன், அதாவது அத்தியனம் பண்ணி கிருஷ்ணனேயாக இருந்தாலும் அத்தியனம் பண்ணுவிப்பதற்கு அதிகாரியான பிராமணனை சென்று கிட்டினான். அடுத்து ஒருவன் சாதிக்கிறார். ஒருவன்னா ஒப்பற்ற அத்விதீயமான ஒப்புமையே சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய ஒருவன். அதாவது இந்த இடத்துல யார சொல்றதுன்னு பெரியவாச்சான் பிள்ளைக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து. சாந்திபினியை யாருக்கு ஒப்பிட்டு சொல்லுவது அப்படின்னா, தன்னுடைய ஆச்சாரியனான நம்பிள்ளையை பத்தி அந்த இடத்துல சாதிக்கிறார். முற்பட துவயத்தை கேட்டு பின்பு நியாயமீமாம்சைகளையும் அதிகரித்து பொது போக்கும் அருளிச்செல்லிலேயா இருக்கும்படியான பிள்ளையை போன்றிருப்பான் ஒருவன் சாந்திபினி. அதாவது சாந்திபினியை போல நம்பிள்ளை இருப்பார்னு சொல்லுவதற்கு பெரியவாச்சான் பிள்ளைக்கு மனசில்ல, நம்பிள்ளையை போல சாந்திபினி இருந்திருப்பான் போல இருக்க அந்த காலத்திலே அப்படின்னு தன்னுடைய ஆச்சாரியனை இந்த இடத்துல நமக்கு காட்டி கொடுக்கிறார். நம்பிள்ளை எப்படி இருந்தார்னு இந்த இடத்துல காட்டி கொடுக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இப்படி எல்லா சாஸ்திரங்களையும் கற்று கிருஷ்ணனும் பலராமனும் என்ன செய்தார்கள்னா, 64 கலைகளையும் 64 நாட்கள்ல கத்துண்டாளாம் சாந்திபினி இடத்துல. இப்படி கிருஷ்ணன் கிரகித்த விஷயத்தை பார்த்தே சாந்திபினிக்கு தெரிஞ்சிட்டு, இவர்கள் கண்டிப்பாக இவன் எம்பெருமான் அப்படின்ற விஷயத்தை தெரிந்து சர்வசக்தனாக இவன் இருக்க வேண்டும்னு தெரிஞ்சுட்டு, குரு தட்சணை என்ன கொடுக்கணும்னு கிருஷ்ணன் கேட்கும் பொழுது, என்னுடைய புத்திரன் என் புத்திரனை கடல் கொண்டு போய்விட்டது, பிரபாச கஷேத்திரத்திலே முழுகி விட்டான், அதனால் அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, அவன் எங்க இருந்தாலும் அடியனுக்கு அவனை மீட்டு தர வேண்டும்னு அந்த இடத்திலே சாந்திபினி கிருஷ்ணனிடத்திலே வேண்டுகிறான். பின்பு கிருஷ்ணனும் பலராமனும் பிரபாச கஷேத்திரத்தை சென்று அங்கே கடலரசன் இடத்திலே கேட்கிறார்கள். கடலரசன் சொல்லுகிறான், அவனை நான் நின்று என்கிட்ட இல்ல சாந்திபினி புத்திரன், பஞ்சசனன்ற ஒரு ராட்சசன் இருக்கான், அவன் பக்ஷித்து விட்டான் சாந்திபினி புத்திரனைன்னு. பின்பு கடலிலே தானே குதித்து அந்த பஞ்சசனனை நிரசித்து அவனை கொன்று அவன் வயிற்றிலே தேடி பார்க்கிறான் சாந்திமணி புத்தன் இருக்கானான. அங்கையும் இல்லாததினாலே அந்த பஞ்சசனனை எடுத்து சங்காக்கி அந்த சங்கை ஊதிக்கொண்டு யமப்பட்டினத்துக்கு எழுந்தருளுகிறான் கிருஷ்ணன். அந்த யமப்பட்டினத்து வாசலிலே யமன் வந்து அர்க்ய பாதங்களை எல்லாம் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பித்து இவ்வளவு தூரம் தேவரீர் எழுந்திருள்வதற்கு காரணம் என்னன்னா ஆச்சாரிய புத்திரனை எனக்கு காட்டித்தர வேண்டும்னு சொல்ல, பின்பு யமனும் யமனுடைய நகரத்திலே இருந்த சாந்திபினி புத்திரனை எடுத்துக்கொண்டு கொடுத்தான், கிருஷ்ணனிடத்திலே காட்டி கொடுத்தான். திரும்பி அதை எடுத்துக்கொண்டு வந்து கிருஷ்ணன் சாந்திபினி இடத்திலே குருதட்சணையாக சமர்ப்பித்தான் அவனுடைய புத்திரனை. அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சரித்திரம். இதுல என்ன விஷயம்னா, காதலின் மகன் புகலிடம் காணேன், காதலே உருவாக இருக்கக்கூடிய புத்திரன் எனக்கு, அவன் எங்க இருக்கான்னு தெரியலப்பா, நீதான்பா அவனை கண்டு எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சாந்திபினி கிருஷ்ணனிடத்திலே வந்து சொன்ன விஷயத்தை சொல்லுகிறார். இதை பெரியாழ்வாரும் சாதித்தார். மாதவத்தோன் புத்திரன் போய் மரிகடல்வாய் மாண்டானை ஓதுவித்ததக்கனையா உருவே கொடுத்தானூர்னு முன்பு எப்படி இருந்தானோ அதே போல திருப்பியும் மீட்டு கொண்டு வந்து கொடுத்தானாம் கிருஷ்ணன் சாந்திபினி புத்திரனை. அதுல எப்படிப்பட்டவன்னா, கோதில் வாய்மையினான் உணவேண்டிய குறைமுடித்தவன் சிறுவனை கொடுத்தார். கோதில் வாய்மையினான்னா பழுதிலாத வசனத்தை உடையவன் சாந்திபினி. எப்படின்னா, காதலன் மகன் இவன் தன்னுடைய புத்திரனிடத்திலே அல்பாசியை வைத்துக் கொண்டிருக்கிறானே அப்படின்னா, இல்ல இல்ல எனக்கு வேதம் பொய்யில்லாத வேதத்தை எனக்கு அத்தியனம் பண்ணி வச்சான் சாந்திபினி, அதனால அவனுடைய வார்த்தையும் பழுதிலா ஒழுகலாத்தாக இருக்க வேண்டும், பழுதில்லாத வார்த்தையாக இருக்க வேண்டும்னு கிருஷ்ணனுடைய அபிப்பிராயம். அதையே ஆழ்வார் அடியொற்றி அந்த இடத்திலே கோதில் வாய்மையினான்னு சாதிக்கிறார். ஆக அவ என்ன சாந்திபினி கிருஷ்ணனிடத்திலே என்ன இருந்து வியாசித்தான் அப்படின்னா, கிருஷ்ணன் சர்வசக்தன்னு தெரிஞ்சு போச்சு, ஆனாலும் சாந்திபினிக்கு சிஷ்யன் அப்படின்ற நினைவு தான் இருந்ததுதான். சர்வசக்தன் அவன் தான் எம்பெருமான், அவன் தான் ஈஸ்வரன்ற நினைவில்லை, இல்லைன்னா மோட்சத்தை கேட்டிருப்பான். மோட்சத்தை கேட்காம என்னுடைய புத்திரனை கொண்டு வந்து கொடு, அதுவும் காதலன் மகன் புகழிடத்துக்கு, காதலன் மகன் புகழிடத்தை காட்டி கொடுன்னு அல்ப விஷயத்த போய் கேட்டானே அப்படின்னா, சாதாரணமாக ஒரு ஜென்மத்துடைய உயர்த்தியாலேயோ இல்ல வேதங்களை படிப்பதினாலேயோ வந்துடாது எம்பெருமான் இடத்துல இந்த பிரதிபக்தி. எப்ப வரும்னா, எம்பெருமானுடைய பிரசாதம் இருந்தால் மட்டும்தான் வரும், அவன் கடாட்சத்தினாலே மட்டுமே வருவது இது. அதனாலே இத சாந்திபினிக்கு கேட்க தெரியல, அல்பமான விஷயத்தை கேட்டான் அந்த இடத்துல அங்கே பெரியவாச்சான் பிள்ளை நமக்கு காட்டி தருகிறார். அப்படி அவன் சிறுவனை உருவே கொடுத்தான், அதாவது சேஷத்வ ஞானத்தை பிறப்பித்து உரு உண்டாக்கி சேஷத்வானுரூபமான விருத்தி விசேஷத்தை கொடுத்தான். எப்படி முன்பு இருந்தானோ அதே போல காட்டி கொண்டு வந்து கொடுத்தான். இது வரைக்கும் இந்த விருத்தாந்தத்தை சொல்லி இதுக்கு மேல என்ன விஷயம்னா, ஆதலால் வந்துன் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. அதே எப்படி நீ சர்வசக்தனாக இருந்து சாந்திபினிக்கு யமப்பட்டினம் வரைக்கும் போய் அவனுடைய புத்திரனை மீட்டு கொண்டு வந்து கொடுத்து எல்லாம் செய்தாயோ, அதே போல கடல் கொண்ட வஸ்துவை எப்படி அப்படியே மீட்டு கொண்டு வந்து கொடுத்தாயோ, இந்த சம்சாரமாகிற கடலிலே நொந்திருக்கக்கூடிய அடியேனையும் நீ இங்க வந்து நீங்க திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருப்பதற்கு காரணம் என்னன்னா, என்னை போல ஒருத்தன் கிடைக்க மாட்டானாதான் இங்க வந்து படுத்துட்டு இருக்க, அதே போல அடியேனையும் அங்கீகரித்தருள வேண்டும், உன்னுடைய சர்வசக்தித்வத்தை வைத்து எனக்கு உன்னுடைய திருவடிகளை காட்டித்தர வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் இந்த பாசுரத்திலே விண்ணப்பம் செய்கிறார். அடுத்து எட்டாவது பாசுரம் வேதவாய் மொழி அந்தணன் பாசுரத்தினாலே அந்த சர்வசக்தி யோகத்தை இன்னும் விவரமாக அருளி செய்கிறார். வைதிகனான ஒரு பிராமணனுடைய நான்கு பிள்ளைகளையும் பரமபதத்திலே சென்று மீட்டு கொண்டு வந்தான் கிருஷ்ணன். அந்த விருத்தாந்தத்தை இந்த இடத்திலே அருளி செய்கிறார். கீழே சொன்ன சர்வசக்தி யோகத்துக்கும் இந்த பாசுரத்திலே சொல்லுகிற சர்வசக்தி யோகத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த பாசுரத்திலே தேசகாலங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை செய்கிற சக்தி கூட எம்பெருமானுக்கு உண்டுன்றத இந்த இடத்திலே காட்டுகிறார் நமக்கு ஆழ்வார். அதிலே வேதவாய் மொழி அந்தணன்னு சாதிக்கிறார். அந்த பிராமணன் எப்பேற்பட்டவன்னா, வேத பாராயணத்தையே தொழிலாக உடையவன். எம்பெருமான் இவனுடைய காரியத்தை தன் காரியமாக நினைந்து செய்வான். அப்பேற்பட்ட ஒப்பற்றவனான பிராமணன். வேதவாய் மொழின்னு சொல்லியிருக்கணும், இல்ல அந்தணன்னு சொல்லியிருக்கணும். அது என்ன வேதவாய் மொழி அந்தணன், எதுக்கு புனருக்தி வர மாதிரி சொல்லணும் இந்த இடத்திலேன்னா, இந்த அந்தணன் தன்னுடைய ஸ்வரூப ஞானத்தை உணர்ந்து அந்த ஸ்வரூப ஞானத்திற்கு ஏத்தார் போல வேதத்தை ஓதுபவனாக அமைந்திருக்கக்கூடியவன். கீழேயும் சாந்திபினியை அந்தணன்னு சொன்னார். அவன் எப்பேற்பட்டவன்னா, பிரயோஜனாந்தபரன், ஒரு பிரயோஜனத்தை கருத்திலே கொண்டே வேதத்தை ஓதுவிப்பவன். இந்த அந்தணன் அப்படி கிடையாது, இவன் பரம வைதிகன், நல்ல சுக்தியோகத்தை உடையவன், வேதத்திற்கு சுருக்கமாக இருக்கக்கூடிய பிரணவம், அந்த பிரணவத்தாலே காட்டப்பட்ட சேஷசேஷி பாவம், அந்த சேஷசேஷி பாவத்தின்படியே எம்பெருமான் ஒருவனுக்கே உட்பட்டிருக்கக்கூடிய ஞானத்தை உடையவன் இந்த வைதிகன். அதனாலே இவன் வேதவாய் மொழி அந்தணன், சுரூப ஞானத்தை அறிந்து அதன்படி வேதத்தை ஓதும் அந்தணன். ஆக இவன் கீழ்சொன்ன அந்தணனோடு வேறுபட்டவன் இந்த இடத்திலே காட்டுகிறார். இது எப்படி தெரிஞ்சதுன்னா, அவன் எம்பெருமானை பார்த்து செய்கிற ஸ்தோத்திரத்தை அடுத்து சொல்லுகிறார். எந்தை நின் சரண், எம்பெருமானை பார்த்து, கிருஷ்ணனை பார்த்து, எந்தை எனக்கு தந்தையை எனக்கு பிதாவாக இருப்பவனே, எப்பேற்பட்ட பிதானா, அவ்வய பிதா, அழவேண்டாத பிதா, அப்படிப்பட்ட பிதாவாக இருப்பவனே, அதாவது ஸ்வரூப மே, நான் கீழே சொன்ன ஸ்வரூப ஞானத்தை எனக்கு தந்த உபகாரகனேன் இந்த இடத்துல அதோடு கொண்டு கூட்டிக்கணும். அப்படிப்பட்ட பிதா நின்சரன், எனக்கு வேற யாரும் உபாயம் இல்லை, நான் உபாய சூன்யன், நீ ஒருத்தனே உபாயம், அப்படின்ற பிரணவத்திலே காட்டப்பட்ட அர்த்தத்துக்கு அனுகுணமாக எந்தை நின்சரன் இந்த இடத்துல இந்த அந்தணனானவர் கிருஷ்ணனை பார்த்து கேட்கிறான். உடனே கிருஷ்ணன் கேட்டான், நான் தான் உபாயம்னு சொல்லிட்டேன், அப்ப உனக்கு என்ன குறை இருக்க போகிறது? எனக்கு எந்த குறையும் இல்லப்பா, காதல் மக்களை பயத்தலும் காணால்னு என்னுடைய மனைவிக்கு குறை. என்னுடைய மனைவி எப்பேற்பட்டவள் அப்படின்னா, அவள் மிகவும், அவள் கண்ணிலே கண்ணீரை பார்த்தால் வருந்தும்படியாக இருக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட என்னுடைய மனைவிக்கு ஒரு குறை இருக்கிறது. என்ன குறைனா, மூன்று பிள்ளைகளை பெற்றாள் அவள். மூன்று பிள்ளைகளையும் பிறந்த உடனேயே கடியதோர் தெய்வம் கொண்டொழிக்கும். அந்த தெய்வம் என்னன்னே எனக்கு தெரியல, யமனாகவும் இருக்க முடியாது, ஏன்னா யமனாவது அந்த உடலை விட்டுவிட்டு செல்வான். இந்த தெய்வம் அதை கூட செய்யவில்லை. இந்த உடலோடு பிறந்த உடனேயே நான் முகம் பார்ப்பதற்கு முன்னே, என் மனைவியானவள் பெற்ற குழந்தையோட முகம் பார்ப்பதற்கு முன்னேயே குழந்தைகளை எங்கேயோ எடுத்துக்கொண்டு போய்விடுகிறது. இந்த தெய்வம் என்னுடைய குழந்தைகளை ஒழித்துக் கொள்கிறது. நீதான் அவற்றை மீட்டுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா என்னுடைய மனைவியானவள் இப்பொழுது நான்காவது முறையாக இருக்கிற பிரசவிக்க போகிறாள், நீயே காத்து கொடுக்க வேண்டும்னு கிருஷ்ணனிடத்திலே வந்து இந்த அந்தணன் பிரார்த்திக்கிறான். உடனே கிருஷ்ணன் என்ன செய்தான், அவன் யாகதீட்சையிலே இருந்ததினாலே பக்கத்தில் இருந்த அர்ஜுனன், நான் போய் இந்த குழந்தையை ரட்சித்து கொடுத்து வருகிறேன்னு கிளம்புறான் இந்த அந்தணனோடு. அவனும் குழந்தை பிறந்த மாத்திரத்திலேயே காப்பதற்கு நிற்கிறான் வாசல்ல. ஆனாலும் அந்த தெய்வமானது இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய்விட்ட உடனேயே அந்தணன் வந்து கிருஷ்ணனிடத்திலே திருப்பியும் முறையிடுகிறான். அப்பொழுது கிருஷ்ணன் என்ன செய்தான்னா, இந்த அந்தணனையும் தேரிலே ஏற்றிக்கொண்டு, அர்ஜுனனையும் தேரிலே ஏற்றுக்கொண்டு, தான் இந்த அண்டங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே சென்று தேரை நிறுத்திவிட்டு, தன்னுடைய சோதியான பரமபதத்திலே தான் மட்டும் உள்ளே புகுந்து அந்த நான்கு குழந்தைகளையும் அங்கே கண்டானாம். இது எதற்காகன்னா, நாச்சிமார்களுக்கு கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஆசை, அதனால இப்படி ஒரு விருத்தாந்தத்தை அவர்கள் செய்து கிருஷ்ணனை சேவிக்க வேண்டும் என்பதற்காக பரமபதம் வரை அவனை அழைத்து செல்வதற்காக செய்த ஒரு விருத்தாந்தம் இது. அதனால என்ன செய்தான் கிருஷ்ணன், அந்த நான்கு குழந்தைகளையும் அழைத்து மீட்டு கொண்டு வந்து திருப்பியும் இந்த அந்தனிடத்திலே கொடுத்தான். அங்கே இருக்கக்கூடிய சரித்திரம் அப்படிப்பட்ட. அதுல இதுல என்ன தெரிய விஷயம்னா, பின்னு சாதிக்கிறார் ஆழ்வார், ஏதலார் முன்னே இன்னருளவருக்கு செய்தாய், அதாவது சத்ருக்கள்லாம் என்ன சொன்னாலாம், எங்கேயோ குழந்தைகள் நெடுங்காலம் முன்பே காணாமல் போய்விட்டார்கள், யார் எடுத்துட்டு போனான்னு தெரியாது, இப்படி இருக்கிற குழந்தைகளை போய் இவன் கிருஷ்ணனிடத்திலே சொல்லி மீட்டு கொண்டு வர போறானான்னு எள்ளி நகையாடினார்கள். அவர்களை எல்லாம், அவர்கள்லாம் சத்ருக்கள். எப்பேற்பட்ட சத்ருக்கள்னா, பிரத்யாசன சத்ருக்கள், அதாவது இவன் கையிலே இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வேற ஒருவன் கையில போய் நிக்கிறானே, இவன் கையிலே இல்லாத முதல அவன் கையில இருக்க போறதுன்னு பார்த்து கிண்டல் அடித்த ஏதலார்கள், அப்படிப்பட்ட சத்ருக்கள். அவர்கள் முன்னே அவர்களை எல்லாம் நிரசித்து, இந்த இந்த பிராமணனுக்கு நீ செய்த இன்னருள் எப்படி இன்னருளாக செய்தாய், அதாவது வெறுமா காரியத்தை செய்யல, தன் காரியமாக நினைத்து கொண்டு செய்தாய். இதையே ஆழ்வாரும் சாதிக்கிறார். பார்த்தனும் வைதிகனும் உடனேறத்தின் தேர் கடவி சுடரொழியாய் நின்ற தன்னுடைய சோதியில் வைதிகன் பிள்ளைகளை உடலோடும் கொண்டு கொடுத்தான். அதாவது எப்படின்னா, உடலோடும் கொண்டு கொடுத்தானா, மஞ்சள் மாறாம எப்படி பிறந்தது, ஏன்னா தேசகால விபரியம் இல்லாத பரமபதமுன்னும், அதனால எப்படி பிறந்தார்களோ அப்படியே மீட்டு கொண்டு வந்து கொடுத்தான் கிருஷ்ணன். அப்படிப்பட்ட விருத்தாந்தம் இது. இதுல அதல் இதுக்கு பின்ன அதலால் வந்து நடினை அடைந்தேன். சரி, எதற்காக இப்படிப்பட்ட ஆச்சரியமான சக்தி யோகம், அதனை அனுசந்தித்து உன்னுடைய திருவடிகளை நான் அடைந்தேன். உடனே பெரிய பெருமாள் கேட்டாரா, உமக்கு வேற ஏதாவது பரமபதத்துல இருக்கா, நான் இந்த குழந்தைகளை போல உமக்கு ஏதாவது எடுத்து வந்து கொடுக்கணுமா பரமபதத்துல இருந்து அப்படின்னா, அதை விட கஷ்டமான ஒரு விஷயம் இருக்கு சுவாமி, அங்கேருந்து பரமபதத்திலிருந்து இங்க எடுத்துட்டு வந்துள்ளான் நீங்க, ஆனா இங்க இருக்கிற என்னை அந்த பரமபதத்திற்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டும், அதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான காரியம். ஏன்னா இசைவித்து என்னையும் தாளினை கீழே இருத்தணும், அங்க இருக்கிறத எடுத்துட்டு வந்து கொடுத்துறது எளிது, இங்க இருக்கிறத எடுத்துட்டு போய் அங்க வைக்கிறது தான் கஷ்டம். அது யாரால முடியும்னா, சர்வசக்தி யோகனாக இருக்கக்கூடிய உன்னால் மட்டுமே முடியும், நீதான் இந்த காரியத்தை எனக்கு செய்து கொடுத்துருள வேண்டும். சரி, இந்த விண்ணப்பத்தை பரமபதநாதன் இடத்திலேயே பண்ணிடலாமே நேர அப்படின்னா, அங்கெல்லாம் என்னால பண்ண முடியாது, அணிபொழில் திருவரங்கத்தம்மானே, அங்க இந்த காரியம் இங்கே இருக்கிறவர்களை பரமபதத்திற்கு அழைத்து செல்கிறதே உன் காரியமாக வந்து நீ சயனித்திருக்கக்கூடிய இடம் திருவரங்கம், அதனால அங்கதான் வந்து இந்த விண்ணப்பத்தை நான் உன்னிடத்திலே வைக்க முடியும், இதை நீ எனக்கு செய்து தருள வேண்டும்னு பெரிய பெருமாளிடத்திலே பிரார்த்திப்பதாக அமைந்திருக்கக்கூடியது இந்த பாசுரம். அடுத்து ஒன்பதாவது பாசுரம், இந்த பதிகத்துக்கே மிகவும் விலட்சணமாக இருக்கக்கூடிய பாசுரம். இந்த மொத்த பதிகத்துக்கு விஷயமே பிராபகம், அதாவது உபாயத்தை பத்தி சொல்லுகிறதுன்னு அவதாரிகையிலே காட்டினார். கீழே அந்த உபாயமான எம்பெருமானை பத்தி சொல்லி, அவனிடத்திலே செய்கிற கைங்கரியத்தை சொல்லி, அந்த கைங்கரியத்துக்கான விரோதிகளையும் அவனே அறுத்து தர வேண்டும்னு சொல்லி, அந்த கைங்கரியம் அவன் பரிவாலே வருகிற கைங்கரியமாக இருக்க வேண்டும், அவன் உகப்புக்கு செய்கிற கைங்கரியம்னு சொல்லி, இதை எப்படி அவன் கொடுக்கப்பான்னா சர்வசக்தி யோகனாக இருக்கக்கூடிய அவனால் மட்டுமே இதை கொடுக்க முடியும்ன்றத சொல்லி, இப்படி அந்த உபாய பூர்த்தியை கீழே எட்டு பாசுரங்களிலே சொன்னார். ஆக சொல்ல வேண்டிய அர்த்தங்கள்லாம் சொல்லியாயிற்று. இப்போ எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து திருப்பியும் கேட்கிறான், ஆழ்வீர் சம்சாரத்துடைய தன்மையை பத்தி சொன்னீர், நம்மளுடைய சக்தி யோகத்தை பத்தியும் சொன்னீர், இதை கண்டு நான் துவரிக்கிறேன்னு கீழே சொன்னீர், இப்படி ஒரு காரணத்தை முன்னிட்டு நீங்கள் துவரிப்பதாக இருக்கிறது, இது ஔபாதிகம், ஒரு காரணத்தை முன்னிட்டு வந்தது, ஆனால் எப்பொழுதும் நித்தியமாக இருக்கக்கூடிய உம்முடைய ஸ்வரூபம் என்ன, அந்த ஸ்வரூப ஞானத்திற்கு இது விரோதியாக இருக்கிறதே, என் கை பார்த்திருக்க வேண்டுமென்ற உன்னுடைய உம்முடைய ஸ்வரூபம், அதை விட்டுட்டு இந்த மாதிரி நீர் துவரிக்கிறது உம்முடைய ஸ்வரூப ஞானத்திற்கு சேராதுன்னு எம்பெருமான் சொல்ல, ஆழ்வார் அதற்கு பதில் சொல்கிறார், எம்பெருமானே, அனன்ய பிரயோசனனாக இருந்த தொண்டமான் சக்கரவர்த்திக்கு திருவேங்கடமுடையானாக நீ திருமந்திரத்தை உபதேசித்து அவனுக்கு ஸ்வரூப ஞானத்தை தெரிவித்தாயே, அதே போல எனக்கும் அந்த ஸ்வரூப ஞானத்தை தெரிவித்து உன்னுடைய திருவடிகளை நீ எனக்கு தந்தருள வேணும்னு பெரிய பெருமாளிடத்திலே பிரார்த்திப்பதாக அமைந்திருக்கக்கூடியது. இங்கே ஸ்வரூப ஞானம்னா என்னன்னா, பாகவத சேஷத்துவ பர்யந்தமான ஸ்வரூப ஞானம்ன்றதை நமக்கு உரையாசிரியர் காட்டி கொடுக்கிறார். அங்கே இப்பொழுது இங்க ஒரு சந்தேகம் வருது, ஆழ்வார் தன்னுடைய திருமொழியுடைய தொடக்கத்திலேயே நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு திருமந்திரார்த்தத்தை வெளியிட்டு விட்டார். அதற்கு பிறகு உற்றது முன் அடியார்க்கடிமைன்னு அந்த திருமந்திரத்தினுடைய எல்லை நிலமான பாகவத சேஷத்துவத்தையும் சொல்லுகிறார். அப்போ இப்போ வந்து எனக்கு ஸ்வரூப ஞானம் இல்லை, அந்த ஸ்வரூப ஞானத்தை நீ தந்தருள வேணும்னு சொல்றது எப்படி ஒட்டும் அப்படின்னு கேள்வி கேட்டுகிறார் பிரியவாச்சான் பிள்ளை. கேள்வி கேட்டு பதில் சொல்லுகிறார், அந்த ஸ்வரூப ஞானம் நம்பத்தகுந்ததாக இல்லை, அந்த அந்த ஒரு நைச்சியத்தை பாவிக்கிறார் ஆழ்வார், எனக்கு இருக்கிற அந்த ஸ்வரூப ஞானம் நம்பத்தகுந்ததாக இல்லை, நீயே எனக்கு அந்த ஸ்வரூப ஞானத்தை திருப்பி உபதேசிக்க வேண்டும். இதற்கு புராணத்திலிருந்து ஒரு பிரமாணத்தை காட்டுகிறார். நாரதீய கல்பத்திலிருந்து புண்டரீகன்னு ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு ஸ்ரீ நாரத பகவான் அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசித்தார். அந்த அஷ்டாட்சரத்தை கொண்டு அவன் எம்பெருமானை நோக்கி தவம் இருக்கிறான். அந்த தவத்தின் பயனாக எம்பெருமான் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேண்டும்னு கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறது என்னன்னா, நீசனே நிறைவுன்னு எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா, நான் இவ்வளவு நீசனாக இருக்கிறேன்னு நாரதர் உபதேசித்த திருமந்திரார்த்தத்துடைய ஸ்வரூபம் தெரிஞ்சும் அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது நீசனே நிறைவு ஒண்ணுமில்லேன்னு அவன் சொல்லுகிறான்னா,
அதே போல ஆழ்வாரும், என்னதான் தனக்கு ஸ்வரூப ஞானம் இருந்தாலும் எனக்கு அது இல்லப்பா, நீ மறுபடியும் இப்படி தொண்டமான் சக்கரவர்த்திக்கு திருமந்திரத்தை உபதேசித்து அவனுக்கு ஸ்வரூப ஞானத்தை உண்டாக்கினாயோ, எனக்கு அதே போல மறுபடியும் உபதேசின்னு அவனுடைய திருவடிகளிலே பிரார்த்திப்பதாக அமைந்திருக்கக்கூடியது இந்த பாசுரம். இதுல தொண்டமான் சக்கரவர்த்தி எப்பேற்பட்டவன்னா, அதை சாதிக்கிறார் ஆழ்வார். துலங்கு நீள்முடி அரசரதம் குறிசிலாக இருந்தவன், துலங்கு நீள்முடினா மழுங்காமல் பளபளத்து இருக்கிறதான் அவனுடைய திருமுடி. அது ஆதிராஜ சூச்சகமான ராஜாதிராஜன்னு இவனை பறைசாற்றுவதாக அமைந்திருக்கக்கூடியது அந்த திருமுடி. அதோடைய நீட்சி அது நீள்முடின்னு எதற்கு சொல், நீட்சின்னா பெருசா ரொம்ப நீண்டு இருக்கிறதுனால சொல்றதானா, இல்ல இல்ல, அவனுடைய ராஜ்யம் அவ்வளவு பெரியதான ராஜ்யம், அதனால நீள்முடி அப்படின்னு சொல்லுகிறார் இங்கே ஆழ்வார். அப்படிப்பட்ட அரசர்தம் குறிசில் தொண்டமன்னவன், இந்த சரித்திரம் மிக அற்புதமான சரித்திரம், நமக்கு வேங்கடேச இதிகாசமாலையிலே காட்டப்படுகிற சரித்திரமாக இருக்கிறது. திருவேங்கடமுடையானிடத்திலே மிகவும் பக்தி உடையவனாக திகழ்ந்தவன் அந்த ஊரிலே இருந்த ராஜா, அவனுக்கு தொண்டமான் சக்கரவர்த்தின்னு பேரு. அந்த பக்திக்கு காரணமாக திருவேங்கடமுடையானே அர்ச்சாரூபம் எடுத்து அவனிடத்திலே நேரடியாக பேசுவானாம், எப்படி திருக்கச்சி நம்பிகள் இடத்திலே தேவப்பெருமாள் பேசினதை போல தொண்டமான் சக்கரவர்த்தியின் இடத்திலே திருவேங்கடமுடையா நேரடியாக அர்ச்சை என்பதையும் மறந்து பேசுவானாம். இந்த தொண்டமான் சக்கரவர்த்திக்கு ஒரு ஆபத்து வந்த காலத்திலே அவன் வந்து திருவேங்கடமுடையான் இடத்திலே பிரார்த்தித்தான். அந்த பிரார்த்தனைக்காக என்ன பண்ணானா, திருவேங்கடமுடையானுடைய சங்கு சக்கரத்தை அவனுக்கு காவலாக கொடுத்து அனுப்பினான். யாருக்கு, தொண்டமான் சக்கரவர்த்திக்கு, அந்த பகைவரை எல்லாம் வெல்லுவதற்காக தன்னுடைய சங்கு சக்கரத்தை கொடுத்து அனுப்பினான்ற சரித்திரத்தை எல்லாம் பார்க்கணும். ஆக அப்பேற்பட்ட இந்த தொண்டமான் சக்கரவர்த்தி அவன் என்ன செய்தான்னா, அவனுக்கு ஸ்வரூப ஞானம் பிறக்கணும், ஸ்வரூப ஞானம் தெரிந்து கொள்ள வேணும்னு ஆசை. ஆனா அவனுடைய ராஜ்யபாரத்தினாலே அவனுக்கு நேரம் கிடைக்கவில்லை. ஆனா திருவேங்கடமுடையானுக்கோ எப்படியாவது இவனுக்கு இதை உபதேசிக்க வேணும்னு ஆசை. அதனால என்ன சொன்னான்னா, ஏழே ஏழு நாழிகை, அந்த ஏழு நாழிகைக்குள்ளே உனக்கு நான் திருமந்திரத்தை உபதேசிக்கிறேன், அந்த திருமந்திரத்தின் மூலமான ஸ்வரூப ஞானத்தை உனக்கு உபதேசிக்கிறேன் திருவேங்கடமுடையான் சொல்லுகிறான். அது எப்படின்னா, உளங்கோல் அன்பினோடினருள் சுரந்த தன் பேராக இவனுக்கு திருமந்திரத்தை உபதேசிக்கிறது அவனுடைய பேரு, அவனுடைய காரியம்னு நினைச்சிருந்தான் அந்த திருவேங்கடமுடையான். ஏன்னா எப்படின்னா, முளைக்கடுப்பாலே தரையிலே பீச்சுவாரை போலே என்ன செய்தான்னா, இவனுக்கு எப்படியாவது சொல்லியாகணும்னு ஏழு நாழிகையில திருமந்திரம் காட்டக்கூடிய ஏழு அர்த்தத்தை தொண்டமான் சக்கரவர்த்திக்கு திருவேங்கடமுடையான் உபதேசித்தான் அப்படின்ற சரித்திரம். அது என்ன திருமந்திரம் காட்டும் ஏழு அர்த்தம்னா, அஷ்டஸ்லோகியிலே பட்டர் சாதித்தார். முதலிலே தேகாத்ம அபிமான நிவர்த்தி, அதாவது தேகமே ஆத்மானு பிரமித்து கொண்டிருக்கிறோம், அந்த பிரமிப்பானது நீங்குகிறது திருமந்திரத்தினாலே. எதனாலேனா, திருமந்திரத்தில் இருக்கிற மூணு பதம், அதிலே பிரதம பதமான பிரணவம், அதிலே அகார உக்கார மகாரங்கள்ல மகாரம் இருக்கிறது கடைசியாக, அந்த மகாரம் ஞானவாசியான ஆத்மாவை குறிக்கிறது. இப்படி ஞானவாசியாக இருக்கக்கூடிய ஆத்மானு சொல்லிட்டாலே, இந்த அச்சித் வஸ்துவான தேகம் ஆத்மா இல்லை அப்படின்ற நினைவானது நமக்கு நீங்குகிறது. அதனாலே மகாரத்தினாலே சொல்லப்பட்ட தேகாத்ம அபிமான நிவர்த்தி முதல்ல. ரெண்டாவது சுவாதந்திரிய நிவர்த்தி, தேகாத்ம அபிமானம் போயிடுத்து, ஆனா நான் சுதந்திரன்ற நினைவு எனக்கு வந்துட்டுன்னா சரியா இருக்குமானா, இல்ல இல்ல, நீ சுதந்திரன் கிடையாது, எம்பெருமானுக்கே பரதந்திரப்பட்டிருக்கிறவன். இது இந்த அர்த்தம் எங்கிருந்து தெரியறதுன்னா, பிரணவத்திலே முதலிலே இருக்கக்கூடிய அகாரம். அந்த அகாரம் என்ன சொல்லித்து, அதுல ஒரு லுப்த சதுர்த்தி வர இருக்கு, எம்பெருமானுக்கே இவன் சேஷப்பட்டவன் சொல்லுகிறது அது. அதனாலே அகாரத்தினாலே சுவாதந்திரிய நிவர்த்தி சொல்லப்பட்டது. மூணாவது, நான் தேகாத்ம நிவர்த்தி ஆயிடுத்து, சுவாதந்திரிய நிவர்த்தி ஆயிடுத்து, ஆனா எம்பெருமானுக்கு சேஷப்பட்டவன், அதே போல மத்த எல்லாருக்கும் சேஷப்பட்டவனானா, இல்ல இல்ல, எம்பெருமான் ஒருவனுக்கே சேஷப்பட்டவன். இது எங்க சொல்லப்பட்டதுன்னா, அந்த உக்காரம் அது அவதாரணார்த்தம், எம்பெருமானுக்கே அப்படின்ற அர்த்தத்தை அங்கே சொல்லிடுத்து. ஆக உக்காரத்தினாலே சொல்லப்பட்ட அந்நசேஷத்துவ நிவர்த்தி. அடுத்து மத்திம மாம்பதமாக இருக்கக்கூடிய நமப்பதார்த்தம், அந்த நமப்பதார்த்தம் என்ன சொல்லிட்டுன்னா, நானே என்னை காத்து கொள்ள கடவே நல்லேன், அதாவது ஸ்வயத்ன நிவர்த்தியை சொல்லித்தான் அந்த நமப்பதார்த்தம். அது நான்காவது அர்த்தம். அடுத்து அஞ்சாவதாக ஆபாச பந்துத்துவ பிரதிபக்தி நிவர்த்தி, கொண்டவெண்டிர் மக்களுத்தார் சுத்தத்தவர் வீரரும் கண்டதோடு பட்டதால் காதல், இந்த காதல் எல்லாரும் எனக்கு மனைவியிடத்திலேயும் மக்களிடத்திலேயும் இருக்கக்கூடிய காதல், இதை எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட வேண்டும். இது திருமந்திரத்துல என்ன பதம் சொல்லித்துனா கடைசியாக இருக்கக்கூடிய நாராயண பதம். நாராயண பதத்தினாலே சொல்லுகிற அர்த்தம் என்ன, எம்பிரான் எந்தைன்னு சொல்லிட்டதுனால அவனை சகலவித பந்துமாவும் இருப்பான் எம்பெருமான், இராமட மூர்த்துவாரை போலே உள்ளே பதிகிடண்டு சத்தையை நோக்கி கொண்டு போகும் எல்லாம் சொல்றோம்னா, ஆக எம்பெருமானே தந்த தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய் இருப்பான். அதனாலே மத்த ஆபாச பந்துக்கள் இடத்திலே இருக்கக்கூடிய ஆசையை விட வேண்டும். அது ஆபாச பந்தத்துவ பிரதிபத்தி நிவர்த்தி. அஞ்சாவதாக திருமந்திரம் காட்டுகிற அர்த்தம். ஆறாவதாக விஷய நிவர்த்தி, அதாவது மற்ற சூத்திர விஷயங்களிலே இருக்கக்கூடிய ஆசையை விட வேண்டும். இது அந்த நாராயண ஆயான்னு ஒரு ஆய வக்த சதுர்த்தி ஒன்று இருக்கிறது. நாராயணனுக்கே எல்லா அடிமைகளும் செய்ய வேண்டும், அந்த கைங்கரியம் நாராயணிடத்திலேயே செய்ய வேண்டும்னு காட்டுகிற அந்த சதுர்த்தியானது நமக்கு விஷய நிவர்த்தியை சொல்லித்து இதுவரைக்கும் பட்டர் காட்டிட்டார் இந்த ஆறு விஷயங்கள். ஏழாவதாக இருக்கக்கூடிய விஷயம் அந்த நமப்பதார்த்தம் வேறொரு முக்கியமான ஒரு அர்த்தத்தை சொல்லித்து உற்றதுமுன் அடியாருக்கடிமை. ஆக உற்றதுமுன் அடியாருக்கடிமை என்கிறபடியே நமப்பதார்த்தத்திலே பாகவத சேஷத்துவமும் அனுசந்தேயம்னு புலல்வகாச்சார் காட்டினார். அதே போல ஏழு அர்த்தமாக சொல்லப்பட்டது. கடைசியாக திருமந்திரம் காட்டுகிற திருமந்திரத்தினுடைய எல்லை நிலமாக இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா பாகவத சேஷத்துவம். இந்த ஏழு அர்த்தத்தையும் ஏழு நாழிகை போதிலே திருவேங்கடமுடையான் தொண்டைமன்னவனுக்கு உட்கார்ந்த இதை அவனுக்கு உபதேசித்தான். இது எப்பேற்பட்ட மந்திரம்னா வளங்கொள் மந்திரம் அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். ரொம்ப அழகானது. எம்பெருமானை போலவே எல்லா இடத்திலேயும் இருக்கக்கூடியது. எம்பெருமான் எல்லாருக்கும் பொது. அதே போல இந்த திருமந்திரம் ஐஸ்வர்ய காமர்களுக்கும் பொது, கேவலனுக்கும் பொது, கர்மயோகத்திலே இழிந்தவனுக்கு பொது, பக்தி யோகத்திலே இழிந்தவனுக்கு பொது, ஞான யோகத்திலே இழிந்தவனுக்கு பொது, பிரபன்னனுக்கு இதுதான் பொது. பிரபன்னனுக்கு என்ன காரியம் செய்யும்னா ஸ்வரூப ஞானத்தை உண்டாக்கி காட்டும். அப்படிப்பட்ட ஸ்வரூப ஞானத்தை இந்த பிரபன்னனுக்கு காரியமாக செய்யும் இப்பேற்பட்ட வளங்கோல் மந்திரம். வளங்கோல் மந்திரம் மற்றவருக்கு அருளி செய்தவாறுனா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கதான் ஆச்சரியமான ஒரு அர்த்தத்தை காட்டுகிறார் பிரேவாச்சான் பிள்ளை. தொண்டமான் சக்கரவர்த்திக்கு பாகவத சேஷத்துவத்தை உணர்த்தினது, அதாவது குறும்பருத்த நம்பியோடு சேர்த்து விட்டபடியே சொல்லுகிறது அந்த இடத்துல இங்க காட்டுகிறார். இங்கே குறும்பருத்த நம்பியுடைய சரித்திரமும் நமக்கு அனுசந்தேகமாக இருக்கிறது. குறும்பருத்த நம்பின்னு ஒரு குயவன் இருந்தான் திருவேங்கடத்திலேயே. அவன் மண்பாண்டம் எல்லாம் செய்து திருமடப்பிடிக்கு கொடுக்கிற கைங்கரியத்தை செய்து கொண்டிருந்தான். அவன் என்ன செய்வான்னா, அவன் ரொம்ப ஏழன்றதுனால மண்ணிலே புஷ்பங்களை செய்து திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பிப்பானா. திருவேங்கடமுடையானும் உகந்து அந்த மண் புஷ்பங்களை தன்னுடைய திருமுடியிலே சூடிக்கொண்டிருப்பான். அவன் திருவேங்கடமுடையான் இடத்திலே பிரார்த்தித்தான், இந்த அந்தரங்க கைங்கரியத்தை யார் இடத்துல நீ சொல்லக்கூடாது, நான் தான் செய்கிறேன் இந்த கைங்கரியத்தைன்னு சொல்லக்கூடாது திருவேங்கடமுடையானே அப்படின்னு. நித்தியபடிக்கு தொண்டமான் சக்கரவர்த்தி என்ன செய்வான்னா எம்பெருமானை சேவிக்க வருவான். சேவிக்க வரும்போது அவன் ஸ்வர்ண புஷ்பத்தை எடுத்துன்னு வந்து அவன் திருவடியில போடுவான். அப்ப பார்க்கும்பொழுது திருமுடியிலே இந்த குறும்பருத்த நம்பி இந்த சமர்ப்பித்த மண் புஷ்பங்களானது இருக்கும். அவனுக்கு கேட்கணும்னு எண்ணம், இந்த யார் இட்ட மண் புஷ்பங்கள் இது திருவேங்கடமுடையானுடைய திருமுடியிலே இருக்கிறதே அப்படின்னு. ஆனால் குறும்பருத்த நம்பி திருவேங்கடமுடையான இடத்துல என்ன ஒரு சொல்லியிருக்கான்னா, எனக்கு என்னைக்கு நீ முக்தி கொடுக்குறியோ அன்னைக்கு இந்த கைங்கரிய என்னுடைய கைங்கரியத்தை பத்தி நீ வெளி உலகுக்கு சொல்லு, அது வரைக்கும் சொல்லாத அப்படின்னு சொல்லி இருக்கிறபடினால திருவேங்கடமுடையா திருவேங்கடமுடையான இடத்திலே கேட்கிறான் தொண்டமான் சக்கரவர்த்தி, இது யார் இட்ட புஷ்பம் சொல்லு, இந்த மண் புஷ்பம் யார் இட்டதுன்னா அதை நான் சொல்ல மாட்டேன், அவன் இடத்திலே நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் சொல்ல மாட்டேன் யார்கிட்ட பூனு, அதனால உனக்கு தெரியப்படுத்த முடியாதுன்னு பலகாலம் சொல்லி கொண்டு வந்தான். பின்பு குறும்பருத்த நம்பிக்கு முக்தி அருள வேணும் பரமபதம் அருள வேண்டும்னு திருவேங்கடமுடையானுக்கு ஆசை. அதனால தொண்டமான் சக்கரவர்த்தியை கூப்பிட்டு குறும்பருத்த நம்பியை பத்தி சொல்லி அவனுடைய பக்தியை பத்தி சொல்லி திருவேங்கடமுடையான் இடத்திலே அவன் இருந்த ஈடுபாடை சொல்லி இது எல்லாம் அவன் செய்கிற கைங்கரியத்தை எல்லாம் சொல்லி பின்பு தொண்டமான் சக்கரவர்த்தியை நீ போய் குறும்பருத்த நம்பியிடத்திலே சேர்ந்து சேர் அப்படின்னு அவனுக்கு அந்த உபதேசத்தை செய்தான். குறும்பருத்த நம்பியின் இடத்திலே நேரே வந்து தொண்டமான் சக்கரவர்த்தி பார்க்கிறான். அவனை பற்றி பார்க்கும் பொழுது அப்பொழுது குறும்பருத்த நம்பியும் பரமபதம் புறப்பட்டு செல்கிறான். ஆக இப்படி தொண்டமான் சக்கரவர்த்தி அவனை பார்த்து வியந்து போய் நான் பெரிய ராஜா, நான் தான் இவ்வளவு கைங்கரியங்களை எல்லாம் செய்தேன் நினைத்தேன், குறும்பருத்த நம்பியும் இப்படி இருக்கிறானே, அவனை புகழ்ந்து அவனை பத்தி பல விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறான். இதுதான் இருக்கக்கூடிய சரித்திரம். இதுல என்ன நமக்கு முக்கியம்னா தொண்டமான் சக்கரவர்த்தியை பாகவத சேஷத்துவத்திற்காக குறும்பருத்த நம்பியின் இடத்துல அனுப்பி வச்சான் திருவேங்கடமுடையான். இது எப்படி இருக்குன்னா அந்த திருமந்திரத்தினுடைய எல்லை நிலமான பாகவத சேஷத்துவத்திலே அவனை ஈடுபடுத்தினான் அப்படின்றது அங்க விஷயம். இங்க ரொம்ப ஹாஸ்யமா ஒரு விஷயத்தை சாதிக்கிறார் அங்கே பிரியவாச்சான் பிள்ளை. பதிவிரதையோடு உண்டான ஏகாந்த அனுபவத்தை திருளிலே வெளியிடுவாரை போல என்ன செய்தேன் நான் திருவேங்கடமுடையான், நானும் குறும்பரத்தை நம்பியும் திருவேங்கடமுடையானும் ஏகாந்தத்திலே அவர்கள் அவர்களுக்குள்ள இருந்த அந்த கைங்கரியத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துற மாதிரி, தொண்டமான் சக்கரவர்த்திக்கு தெரியப்படுத்துற மாதிரி பண்ணிட்டான். இந்த மாதிரி திருவேங்கடமுடையா ஆன ஒரு அளவலை அவனுக்கு வாய் ரொம்ப பெருசு, எந்த ரகசியத்தையும் அவனை அவனாலே காக்க முடியாதுன்னு சொன்னான்னு ஆசியமாக ஒரு விஷயத்தை அந்த இடத்திலே காட்டுகிறார். இதை அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் ஆச்சாரியத்திலே சாதித்தார். பனிப்பூவும் கையுமான அந்தரங்கரை முடிமன்னவன் அனுவர்த்தித்த கிரமம்னு இந்த இந்த பாகவத இந்த பாகவத சேர்த்தி, அதாவது தொண்டமன்னவன் நேராக சென்று குறும்பருத்த நம்பியை சரணமடைந்த இந்த விஷயத்தை அந்த இடத்திலே சாதிக்கிறார். இதிலிருந்து என்ன அடியேன் அறிந்து அப்படின்னு, அடியேன் அறிந்து இந்த மாதிரி நீ செய்தாய், அவனை பாகவத சேஷத்துவ பர்யந்தமா பண்ணினேன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது அடியனுக்கு தெரியும், அதே மாதிரி எனக்கும் திருமந்திரத்தினுடைய எல்லை நிலமாக இருக்கக்கூடிய பாகவத சேஷத்துவத்தை நீ எனக்கு அருள வேண்டும், எப்பேற்பட்டனா எனக்கு அருள வேண்டும்னு சொல்லாம அடியேன் அறிந்து அந்த இடத்துல இவருடைய நான் இருக்கிறபடியேன், நம்மனா நான் தான் சொல்லுவோம், அடியேன் நமக்கு வந்து வராது, ஆனா அவருக்கு நான் என்கிறதே அடிமை என்றான், அதைத்தான் அந்த இடத்துல சாதிக்கிறார். இப்ப எம்ப அது யாரிடத்திலே நடக்கிறதுனா உலகமலர்ந்த பொன்னடியை அடைந்து இருந்தேன், உலகமலர்ந்த பொன்னடினா திருவிக்ரமதார திருவிக்ரம அவதாரத்தை அந்த இடத்திலே சொல்லுகிறார். உலகம் முழுக்க ஒன்றாக கால் வைத்தவன், அதாவது தன்னை சேர்ந்தவர் தன்னை சேராதவர் தனக்கு பகைவர் தனக்கு வேண்டியவர் எல்லாம் பார்க்காம எல்லாருடைய திருவடி திருமுடிகள் எடுத்துன்னு போய் தன்னுடைய திருவடியை வைத்தான். அப்படிப்பட்ட பொன்னடி, அந்த பொன்னடிக்கு என்ன அந்த விஷயம்னா ஒரு சுவர்ணக்கிண்டியில தீர்த்தம் இருந்ததுன்னா அதை எல்லாரும் சாப்பிடலாமோன்னு அதற்கு எந்த விதமான சண்டால சூத்திர விவாகம் இருக்காது. அதே போல எம்பெருமானுடைய பொன்னடியானது எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அத்தனை பேருடைய தலையிலேயும் வைக்கப்பட்டது. இது திருவிக்ரமதார விஷயம். இப்படிப்பட்டவன் யாருன்னா அணிபொழில் திருவரங்கத்தம்மான். திருவேங்கடமுடையானுடைய சரித்திரத்தை எல்லாம் சொல்லி திரு அந்த திருவேங்கடமுடையான் யாருன்னா நம்மாழ்வார் காமித்தார் தாழ்வரப்பி மந்தாவிய ஈசனவன். அந்த இடத்திலேயும் இந்த பாசுரத்தை அங்கே நம்மள எடுத்து காட்டுகிறார் ஈட்டிலே. ஆக திருவேங்கடமுடையானே உலகமலர்ந்தவன் அவன் தான், அவனுடைய பொன்னடி உலகமலர்ந்த பொன்னடி, அந்த உலகமலர்ந்த பொன்னடி வேற யாரும் இல்ல இங்க இருக்கக்கூடிய திருவரங்கத்திலே சயனித்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான். அதாவது ஒரு சேதனன் என்ன வந்து கிட்டுவானான்னு அங்க நின்று பார்த்தான் திருவேங்கடத்துல, இங்கே வந்து சயனித்து விட்டான். இந்த அர்த்தத்தை மந்திவாயோட வேங்கடமாமலை பாசுரத்திலேயும் பிரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார். இப்படிப்பட்ட அடிபொழில் திருவரங்கத்தம்மான் உன்னை சரணமடைந்தேன், எனக்கு தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு நீ பாகவத சேஷத்துவத்தை உணர்த்தியது போல, அவனை பாகவத சேஷத்துவ பர்யந்தமாக அவனை ஆக்கியது போல அடியனுக்கும் அந்த ஸ்வரூப ஞானத்தை நீ தந்தருள வேணும்னு திருவரங்கத்து எம்பெருமானிடத்திலே பிரார்த்திப்பதாக அமைந்து இந்த பதிகத்தை இந்த பாசுரத்தோடு தலை கட்டுகிறார் ஆழ்வார். இந்த ஒன்பது பாசுரத்தினாலும் துவயத்திற்கு அனுகுணமான சரணாகதி செய்யப்பட்டதுன்னு கடைசியா காமித்து முடிக்கிறார் அங்க பெரியவாச்சான் பிள்ளை. எப்படின்னா துவயத்துடைய பூர்வபாகம் சொல்லுகிற அர்த்தம், பிராட்டியை முன்னிட்டு எம்பெருமானுடைய திருவடியை உபாயமாக பற்றுகிறேன் அப்படின்றது பூர்வ அர்த்தம். உத்தரார்த்தம் என்னன்னா அந்த பிராட்டியோடு கூடிய ஈஸ்வரனுக்கு அந்த சேர்த்தியிலே கைங்கரியத்தை செய்கிறேன் அப்படின்றதுதான் துவயத்துடைய அர்த்தம். ஆழ்வாரும் என்ன பண்ணார், முதல் பாசுரத்திலேயே மாழைமான்மட நோக்கி உன் தோழின்னு பிராட்டியை முன்னித்து ஆரம்பித்தார். பின்பு உலகமலர்ந்த சேவடியை பொன்னடியை அடைந்து விந்தேன்னு கடைசி பாசுரத்திலே சொல்லி முடித்தார். இதுல நடுவுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கார் ஆழ்வார், பிராப்த விஷயம் அதாவது அடையத்தகுந்த உபாயமான எம்பெருமானாகிய விஷயத்திலே இருக்கக்கூடிய கைங்கரியத்தை சொன்னார். அந்த கைங்கரியத்தை பிரார்த்தித்தே பெற்றார் அவர். அடுத்து நமப்பதார்த்தம், அந்த நமப்பதார்த்தம் என்ன பண்ணித்து கைங்கரியத்திலேயே இருக்கக்கூடிய விரோதிகளை அறுத்தது. அதே மாதிரி மூன்றாவது நான்காவது பாசுரங்களிலே விரோதி கழிகையை பத்தி சொன்னார். அடுத்து ஐந்தாவது ஆறாவது பாசுரத்திலே சேஷிக்கு உகப்பாக பண்ணும் கைங்கரியம் அங்கே சொல்ல வேண்டும். அதாவது நமக்கு ஒரு கைங்கரியத்தை பண்ணக்கூடாது, அவனுக்கு உகப்பாக இருக்கக்கூடிய கைங்கரியம் உனக்கே நாம் ஆட்சேய்வோம் என்கிற விஷயத்தை அங்க சொல்ல வேண்டும். அதை சாதித்தார் நான்காவது ஐந்தாவது ஆறாவது பாசுரங்கள்ல. ஏழாவது எட்டாவது பாசுரத்தினாலே உபாய பூர்த்தி, அதாவது எல்லா சர்வசக்தன் அப்படின்ற விஷயத்தை சொல்லி உபாய பூர்த்தியான அவனுடைய திருவடிகள் தின்கடலா இருக்கிற அவனுடைய திருவடிகளை பத்தி எல்லாம் சாதித்து இப்படி துவயம் காட்டுகிற அர்த்தத்தை நமக்கு இந்த ஒன்பது பாசுரங்களினாலும் காட்டி ஒரு தீர்க்கமான துவயார்த்தத்தை முன்னிட்ட சரணாகதியை ஆழ்வார் நமக்கு இந்த இடத்திலே காட்டி ஏழையதலன் பதிகத்தின் மூலமாக காட்டி அருள்கிறார். இதை அடியனுக்கு தெரிந்த அளவிலே இந்த கடைசி மூன்று பாசுரங்களினுடைய அர்த்தத்தை பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானத்தை கொண்டு ஒருவாறு அடியேன் விண்ணப்பம் செய்தேன். பிழையிருப்பின் பொறுத்தருள வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம்.